திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: வேத சிவாகமங்கள் ஓர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை முருகர். சிவாகம ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரியார்கள், திருச்சிற்றம்பலம்.
அவ்வாறு அந்த பிராணாயாம லட்சணமானது சொல்லப்படுகிறது. அதிலே கிருத்வா சக்தி வசாத்ரேஜயதுதம் பிங்கார்க்க வாகோத்ததஹ நிர்கர்வசததம் ஜயஞ்ச குருதே கானாம் சகர்ப்புனஹ யானாச்சாபஜுதான் நிகந்தி சகலம் பாபம் நிசோக்தம் புனஹ பிராதசாஜ மகசு ஜெயிஷ குருதே தத்வாதி சாட்சாத் கிருதிம் என்று தத்துவ தரிசனத்தை, தத்துவங்கள் சாட்சாத்ரியாக கண்ணுக்கு தெரிவதாக மாறும் அப்படின்னு அதில் அருள் செய்யப்படுகிறார். தத்துவாதி சாட்சாத் கிருதிம் என்று சொல்லப்படுகிறது, தத்துவ தரிசனமானது ஏற்படும் என்று சொல்கிறார். ஆகையினாலே அதன் மூலமாக நாம் இறைத்தன்மையை உணர்வதற்கும் இறை ஒளியை நம்முள்ளே கேட்பதற்குமான வாய்ப்பு ஏற்படுகிறது. அவ்வாறு ஏற்படும் பொழுது நாம் அந்தரியாக பூஜை செய்து யோக முறையை பயில்கிறோம். யோக முறையிலே ஹிருதயத்திலே சிவபெருமானை கருவி கரணங்களை துணையாக கொண்டு தூபம் முதலானவற்றோடு கூட அற்புதமான ஒரு அகப்பூஜையை செய்வதற்கு ஆகமங்கள் அறிவுறுத்துகின்றன. அதே போல அந்த பூஜையினுடைய பொழுது எட்டு விதமான குணங்களையுடைய இறைவனுக்கு எட்டு விதமான புஷ்பங்களாலே அஷ்டபுஷ்பார்ச்சனமானது செய்யப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்துகின்றன. அவ்வாறு அறிவுறுத்தப்படுகின்ற அஷ்டபுஷ்பங்களிலே இறைவனை அர்ச்சித்து அவருடைய அருளை பெறுகிறோம். அதுபோல இறைவனுக்கு பூஜை செய்த பிறகு நமது நாபிக் கமலத்தை குண்டமாக கல்பித்து அதிலே நம்முடைய பிந்து என்று சொல்லக்கூடிய புருவ நடுவிலிருந்து எழுகின்ற அமுதத்தில் புலிகளாலே யாகத்தை செய்து சுஷும்னா நாடியின் வழியாக பூர்ணாகுதியை செய்து சிவபெருமானுடைய தேஜஸை அக்னி ரூபமாக தரிசிக்க நம்முடைய ஆகமங்கள் அறிவுறுத்துகிறது. அந்த யோக நிலை கைகூடுமாயின் அது சித்திக்கும் என்கிறது. அதுபோல மீண்டும் அந்த யாகம் முடிந்தவுடன் குரு மத்தியிலே சமாதி கூட சொல்கிறது. அவ்வாறு கூறும் பொழுது நாதமானது நம்முடைய காலிலே கேட்கிறது. நாதம் ஸ்ருத்வா து கர்ணே நயனயுகமதஸ்தாபிதம் நாசிகாக்ரே அப்படின்னு சொல்கிறது. நாதம் ஸ்ருத்வாது கர்ணே, கர்ணங்களில் காதுகளிலே, கர்ணம்னா காது, காதுகளிலே நாதம் ஸ்ருத்வாது நாதத்தை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கேட்கும் பொழுது கிருத்வாது கர்ணே நயனயுகமதஸ்தாபிதம் நாசிகாக்ரே, நம்முடைய பார்வையானது நம்முடைய மூக்கினுடைய நுனியிலே இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. அபிதம் நாசிகாக்ரே நிச்சிந்தோ நிர்விகாரோ நியமித மனசோ நிர்குணோ நிர்விஜேஷ்டா. எப்படி வருது பாருங்கள், நிச்சிந்தை, எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் சிவச்சிந்தனையோடு இருக்க வேண்டும். நிர்விகாரோ, எந்த விகல்பமும் விகாரமும் அடையாமல் நிர்விகார சமாதி நிலையிலே இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. அந்த இறை சிந்தனை மட்டுமே மந்திரங்கள் மனங்களிலே ஓட வேண்டும். நம்முடைய சிந்தையானது சிவன்பால் செல்ல வேண்டும். நம்முடைய கரணங்களானது கைகள் முதலானவைகளானது இறை வணங்கிய வண்ணமே இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. நிச்சிந்தோ நிர்விகாரோ நியமித மனசோ, மனமானது சிவன்பால் படிந்து அங்கேயே எப்பொழுதும் பற்றி இருக்க வேண்டும். அப்படி ஒரு பயிற்சியினுடைய ஆரம்ப நோக்கமாகவே இது சொல்லப்படுகிறது. நிச்சிந்தோ நிர்விகாரோ நியமித மனசோ, எந்த குணவயப்படாமல் அந்த குணங்கள் ஏற்பட மூலமாக ஏற்படக்கூடிய விகல்பங்கள் ஏற்படாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறோம். நிர்விஜேஷ்டகா, எந்த செய்யாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. அப்படி இருந்தோம் என்றால் நித்யானந்தாத்திலீனகா என்று நம்முடைய சரீரத்தில் இருக்கும் பொழுதே சிவபெருமானுடைய அருட்கருணையாகிய திருவடி நிலை சுவாமிகள் உணர்ந்தது போல உணர முடியும் என்று கூறுகிறது. நிச்சிந்தோ நிர்விகாரோ நியமித மனசோ நிர்குணோ நிர்விஜேஷ்டா நித்யானந்தாப்திரீனஹா பரமசிகதையான் லக்ஷ்யவான் சைவயோகி, அப்படி இருப்பவர் தான் சைவயோகி என்று ஆகமங்கள் நமக்கு அருளி செய்கிறது. ஆகவே அத்தகைய அற்புதமான யோக நிலையை பயில்வதற்கு முதற்படியாக இந்த அந்தர்யாகமானது ஒவ்வொரு பூஜைகளிலும் இடம்பெறுகிறது. பூஜை சிவபூஜை செய்கின்ற அடியவர்கள் இதை தினமும் தன்னுடைய பூஜையினுடைய அங்கத்தை வெறும் கிரியா மார்க்கமாக மட்டும் செய்யாமல், பக்தி மார்க்கமாக மட்டும் செய்யாமல், யோக மார்க்கத்திலும் சிறிது பிராணாயாமம் முதலானவற்றை முன்னுறுவதன் மூலமாக தெரிந்து தெரிய முடியும். எதற்காக இந்த விளக்கத்தை இங்கே சொல்லப்படுகிறது என்றால், அந்த நாதம் சுத்துவாது கர்ணே என்கின்ற விஷயத்துக்காக. அப்பொழுது இந்த நாத ஒளியை நாம் நம்முள்ளே கேட்க முடியும். அதனுடைய அடர்த்தியின் வாயிலாக தொடர்ந்து முயன்று முயன்று இறை வடிவத்தை தரிசித்து தத்துவ தரிசனத்தின் மேல்நிலையை அடையும் பொழுது சிவதரிசனம் கிடைக்கின்ற நிலையானது நமக்கு ஏற்படுகிறது. அப்பொழுது பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய நாத ஒளியையும் நம்முள்ளே உணர்ந்தது போல நாம் உணர தலைப்படுவோம். அவ்வாறு தலைப்படுகின்ற அந்த காலத்திலே தான் பிரபஞ்சத்தினுடைய இறைவன் வாக்காக எங்கும் ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய நாத பிரம்மத்தினுடைய அந்த ஒளி நம்முடைய காதுகளிலே கேட்கும். அவ்வாறு கேட்கும் பொழுது அவற்றை உணர்ந்து அந்த மந்திர ஒளிகளை நாம் நம்முள்ளே வாங்கி இறை வடிவமாக அருட்சொற்களாக வெளிப்படுத்த வேண்டும். அவ்வாறு வெளிப்படுத்திய ரிஷிகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டவைகள் இறை வாக்கியங்களான வேதங்களாகும். அது அந்த நாதோ உபாசனையின் மூலமாக அவர்களுக்கு சாத்தியமானது. இப்பொழுதும் கூட நாத வயப்பட்டவர்களாகவே நாம் இருக்கிறோம். அதாவது எளிதாக பக்தியில் மனம் கூடாதவர்கள் கூட சங்கீதம் மூலமாக வழிபாடு செய்யும் பொழுது எளிதாக கூடுவதை காண்கிறோம். ஒரு பஜனை செய்வது, ஒரு திருமுறையை பண்ணோடு இசைத்து பாடுவது, அல்லது நமக்கு தெரிந்த ஒரு தோத்திர பாடலையோ அல்லது நமக்கு தெரிந்த ஒரு பக்தி பாடலையோ மெய்யுருக்கத்தோடு நாம் பாடும் பொழுது அந்த மெய்யுருக்கமானது தெய்வ சாந்நித்தியத்தை நம்முள்ளே ஏற்படுத்துவதையும் மன அமைதியையும் நமக்குள்ளே உண்டு பண்ணுவதையும் நாம் உணர முடியும். அது இந்த நாத பிரம்மத்தினுடைய கடாட்சமாகும். அதனால்தான் மனிதன் மட்டுமல்ல ஏனைய விலங்குகள் கூட நாத ஒளியை கேட்டு பயப்படுபவனவாக இருக்கின்றன. மிருகங்களை கூட இனிய சங்கீதத்தினாலே நாம் ஆட்கொள்ள முடியும் என்பது உணரத்தக்கது. மேலும் பிரபஞ்சத்திலே உள்ள சக்திகளை பஞ்சபூதங்களையும் நாதத்தினாலே கட்டுப்படுத்த முடியும். உதாரணமாக மேகத்தையெல்லாம் அழைத்து மழை பெறுவதற்கு அமிர்த சஞ்சீவனி என்கின்ற ராகம் இசைக்கப்படுவதாக கூறுகிறார்கள். அதை முழுமையாக கற்று முறையாக இசைக்கும் பொழுது அங்கே மழை பொழிகிறது. அவ்வாறு மழை பொழிவதற்குள்ள மந்திரங்கள் இருக்கின்றன. வருண ஜபம் என்ற ஒரு வழியானது பின்பற்றப்படுகிறது. இவ்வாறெல்லாம் பல்வகையாக அற்புதமாக வேத மந்திரத்தினுடைய பல பயன்கள் நாதங்கள் நாத ஒளிகளாக ரிஷிகள் பெறப்பட்டு பயன்பாட்டிலே கொண்டு வர. அவ்வாறு அவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு காரணம் இறைவனுடைய கருணையாகும். இறைவன் தான் உயிர்கள் பால் உள்ள கருணையின் வாயிலாக வேத சிவாகமங்களை அருளி செய்தான் என்று அனைத்து அறநூல்களும் வேத சிவாகமங்களும் திருமுறைகளும் போத்திரங்களும் நமக்கு தொடர்ந்து உணர்த்தி கொண்டே வருகின்றன. இருந்தாலும் நாம் நம்முடைய சிறு குறைபாடுகளாலே மனபேதங்களாலே அவற்றிலிருந்து பேதித்து அவற்றினுடைய தன்மையை முழுமையாக உணராமல் அங்கங்கே வேதப்படுபவர்களாகவே காணப்படுகிறோம். வேதத்தை பொருள் காணும் பொழுது அதுக்கு வெறுமை மொழி அறிவை மட்டும் கொண்டு பொருள் காண முடியாது. உதாரணமாக திருக்குறள் என்கின்ற ஒரு அருள்நூல் வேதத்தினுடைய தமிழ் மொழி பெயர்ப்பாகவே அதை முன்னோர்கள் கருதினார்கள். அதனால்தான் திருவள்ளுவருடைய திருக்குறளுக்கு வாழ்த்துறை நல்கிய பாயனம் நல்கிய அனைத்து அவர் கூடியிருந்த அந்த சங்ககால அதை வேதத்தினுடைய மொழிபெயர்ப்பாகவே கொண்டார்கள். ஆரியம் வேதம் உடைத்து தமிழ் திருவள்ளுவம் உடைத்து என்பார். அவ்வாறு திருவள்ளுவருடைய திருக்குறள் வேதமாக, அதனாலே அதை மறை என்கிறோம், எழுதாமறை என்கிறோம். அதை வந்துட்டு உலக பொதுமறை என்கிறோம். எழுதாமறை என்பது வேதம் இல்லையா, உலக பொதுமறை என்று கூறுகிறோம். ஆகவே அந்த திருக்குறளுக்கு ஒரு குறளை சொல்லி ஒரு பொருள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை எவ்வாறும் கூறலாம். உதாரணமாக ஒரு குறள், யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு அப்படின்னு ஒரு குறள். இந்த குறளுக்கு நாம் என்ன பொருள் சொல்லணும் அப்படின்னா வாயடக்கம் அப்படிங்கிறது வேண்டும், நாவடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவ்வாறு இல்லாமல் இருந்தால் அதனால் நாம் வந்து அவமானப்பட வேண்டி வரும், துக்கப்பட வேண்டி வரும் அப்படிங்கிறது அதனுடைய காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு சொல்லினால் இழுக்கி ஏற்படும். உதாரணமாக இந்த அரிய சபையிலே பெரியோர்களும் கற்றோர்களும் உங்களை போன்றவர்களும் நிறைந்த இந்த அவையிலே என்னை போன்ற ஒரு ஆச்சாரியனும் ஒரு சிறிய உரையை நியற்ற முயல்வது என்பது என்னுடைய அறியாமை தான். இருந்தாலும் விஷயங்களை உங்களோடு சொல்லி பகிர்ந்து கொள்ளும் பொழுது உங்கள் இதிலே உள்ள திருத்தங்களை பெறுவதற்கும், தெரியாத விஷயங்கள் நான் சொல்வதிலே இருந்தால் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கும், புதியதான விஷயங்கள் உங்கள் மூலமாக நான் அறிவதற்கும் ஒரு ஏதுவாக இது பாலமாக இது அமையும் என்பதனாலே இந்த முயற்சியை நான் இறையொருளை சிந்தித்து ஏற்றுக்கொண்டேன். ஆகையினாலே இந்த அற்புதமான விஷயத்திலே இங்கே நாம் உணரத்தக்க விஷயம் என்ன என்றால், நாதம் என்கின்ற சப்த பிரபஞ்சத்திலிருந்து வேதங்கள் பெறப்பட்டன. நமது அந்த வேதத்தினுடைய பொருளை தமிழ் மொழியிலே அழகாக திருவள்ளுவர் தேவநாயனார் அருளி செய்கிறார். அதை அவரோடு இருந்த சக புலவர்கள், சங்க காலத்திலே வாழ்ந்த புலவர்கள் அவ்வாறே கூறுகிறார்கள், அதை அறிவுறுத்துகிறார்கள். மேலும் அந்த திருவள்ளுவருடைய ஒரு திருக்குறளுக்கு பொருள் காணும்போது கூட அதுக்கு ஒரே ஒரு குறளுக்கு பல்வேறு வகையான பொருள்களை நாம் கூற முடியும் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே இங்கே சொல்ல முற்படுகிறேன். யாகாவாதாயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழிக்கப்பட்டு என்பதை நாவடக்கத்திற்கும் கூறலாம். அதுபோல நம்முடைய நாவை அடக்காமல் அதிகமாக உண்டு பெருத்து விடுவதற்கும் கொள்ளலாம். ஒருத்தர் அதிகமாக தன்னுடைய உடம்பிலே வாயு கோளாறு உள்ள ஒருவர் தொடர்ந்து கிழங்கு வகைகளை, முருளைக்கிழங்கு முதலானவற்றை உண்டு அதனால் அவதிப்படுவார். அப்பொழுது நீ இதெல்லாம் குறைத்து கொள்ள வேண்டும் என்று மருத்துவர் டாக்டர் அவருக்கு அறிவுரை கூறுவார். இருந்தாலும் அவர் அந்த உணவின் மேலுள்ள ஆசையினால, சுவை ஞானத்தினாலே, அந்த சுவையின் பேருள்ள விருப்பத்தினாலே தொடர்ந்து அதற்றை உட்கொன்று அதனால் அவஸ்தைப்படுவார். அப்பொழுது கூட இந்த பொருள் பொருந்தும் அந்த இடத்திலே. அதற்காக அந்த இடத்திற்காக திருவள்ளுவர் சொன்னார் என்று கொள்ள முடியாது. இதுபோல பல விஷயங்கள் மறைபொருளாக வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கும். அது சொல்லப்பட்ட காலம், இடம், சூழ்நிலை, சமூகம் முதலானவைகள் வேதாக இருக்கும் பொழுதும் அதனுடைய பொருள் ஒன்றுதான். ஆனால் அந்தந்த இடங்களுக்கும் சமூக நிலைக்கும் அந்த மொழி கேட்கின்ற மாந்தர்க்கும் தகுந்தவாறு அதனுடைய பொருளானது விளக்கி கொள்ளப்படும். இதுதான் உண்மை. இப்பொழுது திருக்குறளை முழுமையாக நாம் பொருள் கூற வேண்டும் என்றால் யாராலும் இயலாது. அவரவர்கள் இயன்றவரை பொருள் கொள்வார்கள். அதில் கூட தங்களுடைய கருத்து அதிலே ஏற்றி வருமாறு பார்த்து கொள்வார்கள். சைவ சித்தாந்திகள், சைவர்கள் அந்த சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் முற்படுத்துவார்கள். வைணவர்கள் வைணவர்களுக்கு ஏற்ற கருத்துகளும், வேதாந்திகள் வைதிகர்கள் அவர்களுக்குரிய கருத்துக்களையும் அதிலிருந்து முன்னிலைப்படுத்தி அவற்றை அழகாக கூறுவார்கள். பகுத்தறிவாதிகள், நாத்திகர்கள் முதலானவர்கள் அவருக்கு ஏற்றவாறு வருகின்ற விஷயங்களை எல்லாம் அதில் ஹைலைட் செய்து முக்கியப்படுத்தி அவற்றை மட்டும் எடுத்து கூறிவிட்டு திருவள்ளுவருமே இவ்வாறு தான் என்று நம்மோடு சரசமாகவே சாத்திரங்காட்டுவார். ஆகவே இந்த வகையான எல்லா முயற்சிகளும் வேதங்களிலும் செய்யப்படுகின்றன. வேதத்தை இகழ செய்கின்ற தலைப்படுகின்ற மக்கள் அந்த வேத பகுதிகளிலே இருக்கக்கூடிய சில பாடல்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த பாடல்களுக்கு தங்கள் சித்தறிவுக்கு ஏற்றபடி பல்வேறு வகையான பொருள்களை தொடர்ந்து கூறி வருகிறார்கள். உதாரணங்கள் இப்பொழுது ஒரு இது சொல், திருமந்திரத்திலே ஒரு அற்புதமான பாடல், பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்துள் மறைந்தது பார்முதல் பூதம். அதாவது மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்துள் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பாதமுதமும், பரத்துள் மறைந்தது பார்முதல் பூதம். இதற்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒரு அழகான யானை வாகனமானது ஒரு ஆலயத்திலே இறைவனுடைய எழுந்துருளச் செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது கைலநயத்தோடும் அந்த சிற்ப நுணுக்கங்களோடும் ஆகம சாஸ்திர விதி மீறாமலும் அழகாக அந்த வாகனமானது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வாகனத்திலே அழகாக வர்ண கலாபணங்களும் நகாசு என்று சொல்லக்கூடிய நகை வேலைகளும் அழகாக செய்யப்பட்டு மிளர்கிறது. அதை பார்க்கின்ற குழந்தைகள் எல்லோரும் அந்த மரத்தை பார்க்கவில்லை, அவர்கள் அனைவரும் அந்த யானையை பார்க்கிறார்கள். அந்த யானையை செய்த அந்த தச்சர் சில நுணுக்கங்களை அதில் செய்திருக்கிறார். அதாவது யானை வாகனமானது புறப்பட்டு வரும் பொழுது அதனுடைய துதிக்கை அசையுமாறு அதிலே வடிவமைத்திருக்கிறார். அவ்வாறு துதிக்கை அசையும் பொழுது அந்த யானையினுடைய இரு செவிகளும் சற்று அசையுமா. இவ்வாறு சில கோயில்களிலே நாம் அந்த வாகனங்களை கண்டுபிடித்திருக்கலாம். அப்படி அற்புதமான அந்த விஷயங்களை பார்த்து குதூகலிக்கின்ற குழந்தைகள் அந்த யானையாகவே அதை பார்க்கும். அவைகளுக்கு அது பொம்மையாக, மரமாக, வாகனமாக, இறைவன் வருகின்ற ஒரு வாகனமாக எல்லாம் தோன்றாது. அதிலே உள்ள விஞ்ஞான விஷயங்கள், வேதாந்த விஷயங்கள் இவைகளெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு அதிலே உள்ள சித்தாந்தம் புலப்படாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அது ஒரு அழகான யானை என்பதுதான். அதுதான் வரத்தை மறைத்தது மாமத யானை என்பது. அதன் பிறகு அந்த கலையிலே சிறந்த தச்சர்களோ மற்ற வேதாந்தியில் முதலானவர்கள் அவரவர்கள் மொழியிலே அவரவர்கள் கட்டவற்றை அதிலே மேற்கோள் காட்டி அதனை பொருளாக கொண்டு கூறிக்கொண்டு திரிவார்கள். அந்த தச்சர்கள் அதை பார்த்து, இது என்ன மரம், இது எவ்வளவு அழகாக செய்திருக்கிறாரே, இதில் எங்கே ஆணியிட்டிருக்கிறார் என்று, எங்கே சேர்த்திருக்கிறார் நினைத்திருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லையே, இப்படியெல்லாம் அவர்கள் பேசிக்கொள்வார்கள். அவர்கள் அங்கே மரத்தை பார்ப்பார்கள் அல்லவா, அப்போ யானையை பார்க்க முடியாது. அதே போல இந்த பார்முதலாகிய பூதங்களையெல்லாம் கண்டு அவற்றிலுள்ளே சிக்கி அவைகளுக்கு அறிவார்த்தமான விஷயங்களை மட்டுமே சிந்தித்து நாம் நம்முடைய வாழ்விலே தெளிந்து விட்டோம் என்று நினைத்து தேறிவிட்டோம் என்று இருமாந்து அதன் மூலமாக இந்த உலகாயதமான விஷயங்களையெல்லாம் கண்டுகொண்டு அதை பற்றிய ஆராய்ச்சிகளையும் முடிவுகளையும் அதை முழுவும் முற்றும் உண்மையானது என நம்பி அவற்றை ஏற்றுக்கொண்டு அவற்றிற்கான புத்தகங்களை எல்லாம் வெளியிட்டு அவற்றை பேசி பெரிய பண்டிதர்களாக தங்களை காட்டிக்கொள்வர். சிறிது காலங்களுக்கு பிறகு இவர்கள் செய்த வேறொரு ஆராய்ச்சியின் மூலமாக ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் பழையன, புதிதாக கருத்துக்கள் தோன்றுவதற்கான ஆதாரங்கள் இப்பொழுது கிடைத்திருக்கின்றன. ஆகவே இந்த ஆதாரங்களை நாம் கொண்டு இந்த புதிய விஷயங்களை கொண்டு இப்பொழுது இந்த முடிவுமானது இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது, புதுசாக ஒரு முடிவை சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள். அதாவது இப்போ விஞ்ஞானிகள் சில ஆராய்ச்சிகளை செய்து தங்களுடைய வாழ்விலே கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவார்கள். அப்பாறு கண்டுபிடிப்புகள் செய்யும் பொழுது அதற்கென்று சில தியரிகளை வெளியிடுவார்கள். இந்த விஷயம் இப்படி தான், இதுக்கு இதுதான் சூத்திரம் என்று சொல்வார்கள். அந்த தியரிகள் பின்னொரு இன்னொரு விஞ்ஞானினாலே மறுக்கப்பட்டு வேறொரு நிரூபணமானது செய்யப்படும். அதையும் இந்த அறிவியல் உலகம் ஏற்றுக்கொள்ளும். மற்றும் ஒரு சமயத்திலே மற்றும் ஒரு விஞ்ஞானி வந்து புதியதொரு தியரியை சொல்லி அதற்கான எக்ஸ்பெரிமெண்டை அந்த செயலை செய்து அதன் மூலமாக வேறு ஒன்றை நிறுவுவார், அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும். இது மூன்றுமே அல்ல, இது இரண்டும் அல்ல. ஏற்கனவே முன்னதாக ஒருவர் சொன்னார் பாருங்கள், அதுதான் சரி என்று மேலும் ஒருவர் வாதாடி அதற்றை நிரூபிப்பார், அதுவும் உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே அறிவியல் ஆகிய விஞ்ஞானம் மாறக்கூடிய முடிவுகளை கொண்டது, மெய்ஞானமானது மாறாத முடிவுகளை கொண்டது. ஆகவே மெய்ஞானம் விரும்புவோர் இந்த விஷயங்களை விஞ்ஞானங்களை முழுமையாக புறந்தள்ள வேண்டும் என்று கூறவில்லை. விஞ்ஞான விஷயங்களை அளவோடு எவ்வாறு நாம் செய்து கொள்ள வேண்டுமோ, நம் வாழ்க்கைக்கும் சமூகத்திற்கும் மனித நலனுக்கும் உற்றதாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் சுவீகரித்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த காலத்தினுடைய தகவமைப்புக்கும் சமூக சூழ்நிலைக்கும் தக்கவாறு நாம் வாழ வேண்டும். ஆகையினாலே இதுதான் அதனுடைய முடிவாக இருக்கும். அவ்வாறு இந்த விஷயங்களை ஆராய்ச்சி செய்து மீண்டும் மீண்டும் புதிய முடிவுகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், அதை ஏற்றுக்கொண்டே இருப்பார்கள், அதற்கான நூல்கள் வெளிக்கொண்டே இருக்கும், அவற்றை புறந்தள்ள தேவையில்லை. அதே போல மெய்ஞான விஷயங்கள் மாறாத விஷயங்கள், அவற்றிற்கு தற்காலத்திலே ஏற்க முடியாத விஷயங்கள் பல இருக்கலாம், முற்காலத்திலே அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டவையாக இருக்கும், பின்வரும் காலங்களிலே கூட அவை ஏற்றுக்கொள்ளத்தக்கவையாக மாறும் என்பது இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எந்த ஒரு விஷயத்தையும் நியாயப்படுத்த வேண்டும், வாதப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. நமக்கு தெரிந்த சில உண்மைகளை நம்முடைய பெரியோர்களிடம் கேட்டறிந்த விஷயங்களையும் கண்ட சில நூல்களில் கற்றறிந்த விஷயங்களையும் நம்முடைய அனுபவ அறிவினாலே பெற்ற சின்ன சின்ன விஷயங்களையும் ஒன்று சேர்த்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள முயல்கிறது. ஆகவே இதனுடைய உள்ள குறை நிறைகளை பெரியோர் இதில் உள்ள நல்ல விஷயங்களை எல்லாம் சிந்தித்து அதன் மூலமாக ஏதாவது பயன் ஏற்படுமாயின் இந்த காணொளியை நான் வெளியிட்டதற்கும் இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய சைவம் ஓஆர்ஜி என்கின்ற இந்த அமைப்புக்கும் ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு பயனுள்ளதாக விளையும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்கிறேன் என்று சொன்னால், எல்லா விஷயங்களையும் தான் கற்றறிந்தவன் என்கின்ற ஒரு விஷயம் எங்கே வருகிறதோ அங்கே ஆணவமானது சேர்ந்து வருகிறது. அவ்வாறு ஆணவத்தினுடைய துளி கூட நம்ம படக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறேன். ஆகவேதான் இந்த விஷயங்களை திரும்ப திரும்ப தங்களோடு பேசிக்கொள்வதில் மகிழ்ச்சியும் நிறைவும் அடைகிறேன், என்னை நானே சாந்தப்படுத்திக் கொள்கிறேன். நீங்கள் நாம் சிந்திக்க வேண்டியது என்ன என்பதை புரிந்து கொள்ளும். முதலில் வேதங்கள் என்பது எழுதா கிளவியாகும், எழுதா மறைகளாகும். அந்த வேதங்கள் ரிக்யஜு சாம அதர்வணமாகும். கடல் கோள்களாலும் ஏனவற்றாலும் அழியாது பல்வேறு படையெடுப்புகள் கலாச்சார தாக்கங்கள் முதலானவற்றிலிருந்து விடுபட்டு எஞ்சி மிஞ்சி இன்னோடு அவை இருக்கின்றன. ஏனென்றால் அவை அழியாத இறைவனாலே அருளப்பட்டவை, நித்தியமானவை என்பதனாலே, நிலையானவை என்பதனாலே, இறையருள் பெற்றவை இறைவாக்கு என்பதனாலேயே அவை தொடர்ந்து நிலைத்து வந்திருக்கின்றன. அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய நான்கும் வேதம் என்றால் அவை எழுதாதவை என்றால் அவை எவ்வாறு கடல் கோளிலே மாறி போகும் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நம்முடைய சிற்றறிவுக்கு அது புரியவில்லை, என்னுடைய சிற்றறிவுக்கு அது தெரியவில்லை. அவ்வாறு ஒரு எழுதாத மறை இருந்ததென்றால் அது அந்த பெரியோர்கள் மனங்களிலே இருந்து அவர்கள் மூலமாக நமக்கு வந்து சேர்ந்திருக்கும். ஆகவே அவ்வாறு ஒன்று இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்றே நான் கருதுகிறேன். இறையருள் சித்திக்க அனைவரும் சிவானந்த பெற்றையும் சிவஞானத்தையும் பெறுவோமாக. இப்பொழுது நம்முடைய உரையை தொடர்ந்து கேட்டுவோம். இந்த வேதங்கள், இந்த வேதங்களுடைய 6 அங்கங்கள், அதன் பிறகு வரக்கூடிய ஸ்மிருதி முதலான புராணங்கள், ஸ்மிருதிகள், 11 புராணங்கள், உபபுராணங்கள், இப்படி பல்வேறு வகையான விஷயங்கள் நமக்கு ஞானக்கருவூலமாக நம்மோடு இருக்கின்றது. இவை நம் தமிழிலே இல்லாமல் வேறொரு மொழியிலே இருப்பது என்பதற்காக அவற்றை நாம் விலக்கி கொண்டோமே என்றால், புறந்தள்ளினோமே என்று சொன்னால், அதன் மூலமாக நட்டமடையப் போவது நாம் தான். ஆகவே நம்முடைய அந்த வேதங்களை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும், அவற்றினுடைய வழியிலே நடப்பதற்கு முயல வேண்டும். மேலும் நம்முடைய தமிழ் சமுதாயமானது தோத்திர தாத்திரங்களிலே தேர்ந்து உயர்ந்த சைவ சித்தாந்திகளாக விளங்க வேண்டும் என்பதும் நமது அவாவாக விளங்குகிறது. இறையருளாலே அவைகள் எளிதில் ஈடேறும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். நம்முடைய முன்னோர்கள் காட்டிய வழியிலே நம்முடைய சைவமும் நம்முடைய இந்து சமுதாயமும் தொடர்ந்து நடைபோடும், நமது பாரத தேசமும் மேன்மையடையும் என்பது எல்லளவும் சந்தேகமில்லை. கிடைத்த இந்த நல்வாழ்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களோடு இந்த சிறிய உரையை நிகழ்த்தி இறையருள் பெற்றேன். என்ன இந்த மாதிரியான சொல், செயல் முதலானவைகள் இறை சிந்தனையை நமக்குள்ளே ஏற்படுத்தி ஆழ்ந்த நம்பிக்கையையும் இறைவனோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல அனுபவத்தையும் தருகின்றன. ஆகவே இவற்றை பயன்படுத்தி கொள்ள நான் எப்பொழுதும் விரும்புகிறேன். நீங்களும் இது போன்ற நல்ல நிகழ்வுகளை செய்து நம்முடைய சமுதாயத்திற்கு கொண்டாட்ட வேண்டும் என்று அன்புடன் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.